Nama Om Vishnu Padaya Krishna Prashtaya Bhutale Srimate Bhakti Vedanta Swamin Iti Namine Namaste Sarasvate Deve Gauravarni Pracharne Nirvishesha Shunyavadi Paschatadeshita Hare Krishna. Thank you very much for inviting me here. Just before we start, I'd like everyone to take out your cell phone. First thing, take out your cell phone. And switch it off. And if you'd like to take photos, please do so after the class. Also, these boys are running around, so we have serious things to talk about. So the parents should keep the children under control. They shouldn't be running around during this class. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Now, what's the plan for keeping the boys under control? Is there any plan? No. So he's going to be... The mother should just come and take him out, that's all. Mother or father or whatever. Sorry if it seems harsh, but we have important things to discuss. So what was the subject? Problems and how to solve them? Something like that? Okay. All right, it's a long purport. Okay. All right, then, so let's read that. Manushyanam sahasreshu kaschit yatati siddhaye yatatamapi siddhanam kaschin maam veti tatvatah manushyanam sahasreshu kaschit yatati siddhaye yatatamapi siddhanam kaschin maam veti tatvatah. So from these words of Krishna, we can understand how fortunate a person is to take to Krishna consciousness. And particularly to take to Krishna consciousness as Srila Prabhupada describes it here. So, hearing this, you might question, well, are there different kinds of Krishna consciousness? Well, pure Krishna consciousness is, in essence, one. In the sense that pure Krishna consciousness means a person simply wants to serve Krishna. You can put this Bhagavad Gita on the table rather than on your feet. with no personal desire. This is far above the platform of eating, sleeping, mating and defending, which Srila Prabhupada describes in this purport. Within pure devotional service there are also varieties. Some pure devotees are worshippers of Lord Ram, others of Lord Krishna, others of Lord Vamana. They concentrate their bhakti on one particular form of the Lord. And even within pure devotional service to Krishna, some people prefer to worship him as the chariot driver of Arjuna. Some as Lord Dwarakadhish. Some as Krishna in Vrindavan. Among worshippers of Krishna in Vrindavan, some like to think of him as a young boy to be nourished. Please, yeah, keep a space so people can come in and out. Okay, he understood, yeah. They like to think of him as a young boy who they are feeding and dressing and so on. And there are other varieties of devotion to Krishna in Vrindavan, most famously that of the gopis of Vrindavan. So anyone who can take to this pure devotional service is most fortunate. Generally, as Srila Prabhupada writes here, generally mankind is simply engaged in the animal propensities, namely eating, sleeping, defending and mating.
Srila Prabhupada inge ezhuthuvathai pola poduvana manitha samudayam verumane mirugathalathil adhaavathu unnadal ulangudal paadavil eedupadal thanai paadagaathu kolludal abindra seyalgalile eedupattirukkirana.
And hardly anyone is interested in transcendental knowledge.
Inda divya gyanathin meedhu vegu silarukku
Now, of course, it is possible and quite common to be a devotee of Krishna, but still be largely absorbed in the matters of eating, sleeping, defending, and mating. And not be particularly interested in transcendental knowledge. Generally, people take to religion for the sake of facilitating their material position. But transcendental knowledge can begin when one realizes that this life of eating, sleeping, mating and defending, trying to enjoy the senses, is empty and meaningless. So it is possible to be a devotee of Krishna and not be on the transcendental platform. This Lord Krishna himself describes as Lord in the form of Lord Kapila in the Srimad Bhagavatam.
இந்த விஷயத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் கபிலராக தோன்றிய பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கி இருக்கிறார்.
He describes different levels of devotees.
அவர் பக்தர்களுடைய பல்வேறு நிலைகளை பற்றி விளக்கி இருக்கின்றார்.
Someone may be largely influenced by tamoguna, the mode of ignorance, and be a devotee of Krishna.
சில நபர்கள் தமோகுணம் அதாவது அறியாமை குணத்தினால அறியாமை குணத்தினுடைய ஆதிக்கத்தினால இருந்தும் கூட பக்தனாக இருக்கலாம்.
Someone can worship Krishna but with the idea of engaging Krishna to help fulfill their very low kinds of propensities and desires.
சில நபர்கள் தங்களுடைய கீழ்நிலை இச்சைகளை வந்து பூர்த்தி செய்வதற்காக கூட கிருஷ்ணருக்கு பக்தி செய்யலாம்.
Similarly, someone may worship Krishna in Rajoguna, the mode of passion. Or in Sattvaguna, the mode of goodness. But what Krishna is speaking about here in this verse and what Srila Prabhupada speaks about repeatedly throughout his books
என்ன ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய புத்தகங்கள் மூலமாக திரும்ப திரும்ப பேசுகிறார் என்றால்
what Srila Prabhupada really came to give
ஸ்ரீல பிரபுபாதர் எந்த விஷயத்தை நமக்கு உண்மையிலே கொடுக்க வந்தார் என்றால்
is pure devotional service to Krishna
அது கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டு
pure devotional service to Krishna is the path of actual benefit for every living being
தூய கிருஷ்ண பக்தி கொண்டு தான் எல்லா ஜீவராசிகளுக்குமான உண்மையான நன்மையை அளிக்கக்கூடிய பாதை.
Now, people often see members of ISKCON, followers of Srila Prabhupada.
மக்கள் பொதுவாக பார்க்கின்றனர் ISKCONஐ பின்பற்றக்கூடிய நபர்கள் ஸ்ரீல பிரபுபாதரை பின்பற்றக்கூடிய நபர்கள்
And they think, well, it's another religion.
அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இது மற்றொரு இன்னொரு ஒரு மதம்
Some people pray to Jesus, some people pray to Buddha, some people pray to Murugan, and some people pray to Krishna.
சில நபர்கள் இயேசுவிடம் பிரார்த்தனை செய்கின்றனர், சில நபர்கள் புத்தரிடம், மற்றும் சில நபர்கள் முருகனிடம், அதே போல சில நபர்கள் கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்கின்றனர்.
But the idea of everyone is that you pray to whoever you're praying to bless you.
ஆனால் மக்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா நீங்க யார்கிட்ட வேணா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த பிரார்த்தனை எதற்காக செய்யப்படுறது நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக
so that you can live happily in this world and in future also after death you can be protected and live continue to live happily
இந்த ஆசீர்வாதங்களின் மூலமாக இந்த உலகத்தில் நல்ல சந்தோஷமாக வாழலாம் அதே போல மரணத்தின் பிறகு நம்மை வந்து பாதுகாப்பான முறையில் சந்தோஷமாக வேற ஒரு பிறவில் வாழலாம் அப்படின்றதுக்காக
And it might be relatively easy to try to bring people to Krishna consciousness by offering them some material benefits.
அதே போல நபர்கள் பொதுவான நபர்களை இந்த கிருஷ்ண உணர்விற்கு வெறும் பௌதிகமான சில நன்மைகளை கொடுத்தும் வந்து வர வைக்கலாம் அது எளிமையான ஒரு வழிமுறையாகவும் இருக்கலாம்
For instance, we can tell them, give so much money and we will bless you so your life will be nice
நாம வந்து சொல்லலாம் நீங்க வந்து கிருஷ்ணருக்காக நிறைய வந்து பணம் கொடுங்க அதனால நாங்க எல்லாரும் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுப்போம் நீங்க வந்து நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம்
Of course there's no guarantee that life will be nice
அதற்கு எந்த வித ஒரு உத்தரவாதமும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு
Krishna is not obliged to do what we tell him to do
கிருஷ்ணர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறது செய்யிறதுக்கு வந்து ஒண்ணும் கட்டாயப்படுத்தப்பட்ட நபர் கிடையாது
And Krishna's real benediction is not to keep us in the illusion of being nice in this material world. His real benediction are his teachings in Bhagavad Gita.
Krishna-udaiya unmayana prasadam, varaprasadam enna appadina namakkana aashirvadam enna appadina indha ulagil nam vandu maaya santoshathula vandu vaippadhu kedaiyadhu adarku maaraga avar bhagavad gita-il namakkaga arulugiya bodhanaigal
wherein Krishna very clearly states that the nature of this material world is dukhalayam ashashvatam it is full of suffering and everything here is temporary
krishna inga miga theliva solgirar indha ulagam dukhalayam matrum ashashvatam dukhalayam endral மிக மிக துன்பங்கள் நிறைந்தது. அசாஸ்வதம் என்றால் இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே தற்காலிகமானது.
So it shouldn't be thought that the members of this International Society for Krishna Consciousness are in some kind of religious competition with Christians, Buddhists, Hindus, Muslims, or whatever.
இவ்வாறு வந்து மக்கள் எண்ணிவிடக் கூடாது. இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கமும் கூட ஒரு கிறிஸ்துவ இயக்கத்தை போலயோ இல்ல ஒரு புத்திசம் பௌத்த இயக்கத்தை போலயோ அதற்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு போட்டியை போல வந்து மக்கள் கருதிவிடக் கூடாது.
Or that it's another type of the same thing that is served up in the churches and temples and other religious institutions.
இல்ல இதுவும் அதே போலதான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து மாத்தி வந்து இங்க வந்து செய்யப்படுறது, அதாவது சர்ச்சுகள்ல, தேவாலயங்கள்ல மற்றும் கோயில்கள்ல அப்படின்னு வந்து மக்கள் எண்ணிவிடக் கூடாது.
Now of course everyone likes to say our path is the best.
அது மட்டும் இல்லாமல் எல்லா நபர்களுமே வந்து கண்டிப்பாக சொல்ல விருப்பப்படுவார்கள், எங்களுடைய பாதை தான் வந்து மிக மிக சிறந்தது என்று.
And the Srimad Bhagavatam starts off by professing to be the best instruction.
அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமத் பாகவதம் எவ்வாறு ஆரம்பிக்கின்றது அப்படின்னா, இந்த உபதேசம் தான் இருக்கிறதுலே சிறந்த உபதேசம் அப்படின்ட்டு வந்து ஆரம்பிக்கின்றது.
This Krishna Conscious Movement is based on the teachings of Bhagavad Gita and Srimad Bhagavatam.
இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கமானது பகவத்கீதை மற்றும் பாகவதத்தின் போதனைகளை அடிப்படையாக கொண்டது.
But why is it the best? That is explained in Srimad Bhagavatam in the very beginning.
ஏன் இது வந்து மிக மிக சிறந்த பாதை அப்படின்ற விஷயம் ஸ்ரீமத் பாகவதத்துடைய ஆரம்பத்திலேயே விளக்கப்பட்டிருக்கின்றது.
தர்ம புரோஜித கைதவ அத்ரை. Within this Srimad Bhagavatam, all kind of cheating in the name of religion is completely rejected.
இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் மதம் அப்படின்ற பெயர்ல மக்களை ஏமாற்றக்கூடிய அனைத்து பாதைகளுமே இங்கிருந்து வந்து விளக்கப்பட்டிருக்கின்றது.
It gives a reason why this Srimad Bhagavatam is the highest teaching.
அது மட்டும் இல்லாமல் அங்க காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது, எதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கக்கூடிய போதனைகளே சிறந்தது என்று.
Because basically what goes on in the name of religion in the world is invoking some higher power to enhance our eating, sleeping, defending and mating.
ஏன் அப்படின்னா இப்போ உலகத்தில் ஆன்மீகம் அப்படின்ற பெயரில் இல்லை மதம் அப்படின்ற பெயரில் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ஆன்மீகம் அப்படின்ற பெயரில் நம்மளுடைய உண்ணுதல் உறங்குதல் இந்த விஷயத்தை வந்து இன்னும் நல்ல முறையில் செய்யறதை வந்து செய்யறதுக்காக.
So it's not really on the spiritual or transcendental platform.
இது உண்மையிலே ஒரு ஆன்மீக தளத்திலோ இல்லை திவ்யமான ஒரு தளத்திலோ இல்லை.
Of course there may be people who see that this world is full of suffering.
சிலரவர்கள் உணரலாம் இந்த உலகம் வந்து முழுக்க முழுக்க துன்பம் நிறைந்தது என்பதை.
And their whole process of religion is how to get free from suffering.
அவர்களுக்கான வழிமுறை ஆன்மீகம் அப்படின்றது இந்த துன்பத்திலிருந்து எவ்வாறு வெளிவரலாம் அப்படின்ற எண்ணம்.
But that also falls far short of pure devotional service.
ஆனால் இந்த விஷயமும் கூட தூய பக்தி அப்படின்ற விஷயத்தோடு ஒப்பிடும் பொழுது ரொம்ப தூரத்தில் இருக்கின்றது.
Pure devotional service means to be situated in a constitutional position of loving service to Krishna.
தூய பக்தி தொண்டு என்றால் நம்மளுடைய உண்மையான நிலையில் எந்தவித சுயநலமும் இல்லாமல் கிருஷ்ணருக்கான பக்தி சேவையில் தொடர்ச்சியாக ஈடுபடுவது.
So again, as Srila Prabhupada states here, generally mankind is simply engaged in the animal propensities, namely eating, sleeping, defending and mating.
மறுபடியும் ஸ்ரீல பிரபுபாதர் இங்க சொல்வதை போல மனிதர்கள் பொதுவாக மிருக தளத்தில் வாழ்கின்றனர், அதாவது உண்ணுதல், உறங்குதல் மற்றும் பாலுறவில் ஈடுபடுதல் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்.
And some people might be interested in siddhi.
வெறும் சில நபர்கள் சித்தியில் வந்து தங்களுடைய ஆர்வத்தை வந்து காட்டுகின்றனர்.
By the word siddhi here, we can understand from Srila Prabhupada's purport, means to go beyond the platform of simply eating, sleeping, defending and mating.
சித்தி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இங்க சில பிரபாதருடைய வார்த்தைகள் இருந்து புரிந்து கொள்ளலாம். சித்தி அப்படின்னா இந்த உண்ணுதல், உறங்குதல், பாலுறவில் ஈடுபடுதல் அப்படின்ற நிலைக்கு கொஞ்சம் மேல அதை வந்து தாண்டி போறது.
To be interested in transcendental knowledge.
அதாவது ஆன்மீக அறிவின் மீது ஆர்வம் கொள்வது.
As Srila Prabhupada points out in this purport, the first six chapters of the Gita are meant for those who are interested in transcendental knowledge.
சில பிரபாதர் இங்க வந்து பொருளுரை எழுதியிருக்கா, பகவத்கீதையோட முதல் ஆறு அத்தியாயங்கள் இத்தகைய ஆன்மீக அறிவில் ஆர்வம் உடையவர்களுக்கானது.
In understanding the self,
தன்னை வந்து உணரக்கூடிய நபர்களுக்கு,
the super self,
பரமாத்மாவை,
and the process of realization by Jnana Yoga, Dhyana Yoga,
அவரை உணர்வதற்கான பாதையான ஞான யோகம், தியான யோகம்,
and discrimination of the self from matter.
ஆத்மாவை உடலிலிருந்து ஜடத்திலிருந்து வேறுபடுத்தக்கூடிய.
So that means to be interested in siddhi, in attaining spiritual perfection.
இதுதான் சித்தி அப்படின்ட்டு வந்து இங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதர் எழுதக்கூடியது.
However, Srila Prabhupada continues in his purport, Krishna can be known only by persons who are in Krishna consciousness.
அதுமட்டுமில்லாமல் ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே எழுதுகிறார், கிருஷ்ணரை யார் ஒருவர் வந்து இந்த பக்தி பாதையில் ஈடுபடுகின்றனோ அத்தகைய நபரால் மட்டுமே உணர முடியும் என்று.
So to understand that this world is miserable is a beginning in spiritual life.
இந்த பௌதிகமான உலகம் துன்பகரமானது அப்படிங்கிற விஷயத்தை உணர்வது ஆன்மீக வாழ்க்கையின் முதல் படி.
And to want to make a solution to that, that means to positively cultivate spiritual life.
அதற்கான தீர்வை காண்பது அப்படின்றது சரியான முறையில் ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிப்பது.
But if we think that the solution is only to become free from suffering, it's not really full perfection.
ஆனால் இந்த தீர்மானது வெறுமனே இந்த துன்பத்திலிருந்து விடுவிப்பதற்காக அப்படின்னு நினைத்தோம் அப்படின்னா அது உண்மையான ஒரு நிலை கிடையாது.
If someone is suffering from a serious disease, their main goal in life may be at that time may to be get free from the suffering of the disease.
உதாரணத்துக்கு ஒரு நபர் ஏதோ ஒரு மிகப்பெரிய நோயால வந்து துன்பப்படும் பொழுது அந்த நிலையில அவருடைய வாழ்க்கையில அவருடைய எண்ணம் எப்படியாவது இந்த துன்பத்திலிருந்து வெளிவரலாம் என்பது.
May concentrate all his energies on just getting free from that disease.
அவங்க முழுக்க முழுக்க தங்களுடைய உணர்வை வந்து இந்த நோயிலிருந்து எவ்வாறு வெளிவரலாம் அப்படின்ட்டு யோசிப்பாங்க.
But when he becomes healthy, what does he do? Simply to be healthy is it's a big step forward if you're seriously sick. But then what do? If you just sit around and say, now I'm healthy?
ஆனால் இப்ப நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமாயிட்டேன்
அப்படின்னு
இந்த பௌதிக உலகத்தில் நம்மளுடைய நிலை நோயால பாதிக்கப்பட்ட ஆன்மீக நிலைக்கு வந்து
கருதப்படுகிறது.
இது மிக மிக ரொம்ப மோசமான ஒரு நிலை.
To suffer repeated birth and death.
இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற சுழற்சியை வந்து துன்பப்படுறது மிக மோசமான.
Most people are completely an illusion and they're trying to be happy in a world of suffering.
பல மக்கள் அறியாமையில் வாழ்கின்றார்கள், இந்த துன்பகரமான உலகத்தில் வந்து சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்கின்றனர்.
People are more intelligent, see that this world is full of suffering.
யார் வந்து இந்த உலகம் வந்து மிக மிக துன்பகரமானது அப்படின்றதை பார்க்கிறார்களோ அத்தகைய நபர்கள் புத்திசாலிகள்.
And they try to get out of this situation.
அத்தகைய நபர்கள் இத்தகைய துன்பத்திலிருந்து வெளிவர முயற்சி செய்வார்கள்.
But persons who are more intelligent still think that, well, what am I doing? What is our ultimate engagement?
ஆனால் இதை காட்டிலும் அத்தகைய நபரை காட்டிலும் மிக மிக புத்திசாலியாக இருக்கக்கூடிய நபர் என்னுடைய உண்மையான நிலைதான் என்ன அப்படின்ற விஷயத்தை என்னுடைய உண்மையான.
If we can understand why we're in this material world, then we can treat the disease of material existence at its very root.
நாம் எதனால இந்த பௌதிகத்துல வந்தோம், இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உணர்ந்தோம் என்றால் இந்த நோய்க்கான மூல வேரை நம்மால வந்து குணப்படுத்த முடியும்.
So that very root is described.
அந்த முக்கியமான வேரானது வந்து இங்கு கூறப்படுகின்றது.
கிருஷ்ண புலி செய் ஜீவநாதி பஹிர்முக் அதைவ் மாய தாரே தய சம்சார துக். We are suffering the illusion. We are suffering in the we are suffering this material world in illusion.
நாம் இந்த பௌதிக உலகத்தில்
Because of having forgotten Krishna. And having become inimical to toward his service. So the real solution is to remember Krishna. And to be desirous to serve him. To understand this in truth is the path to the highest perfection. It may seem very difficult to understand Krishna. It shouldn't be very difficult to understand. Specifically, Srila Prabhupada presented all the deep truths of the Shastra in a very simple and straightforward way so that everyone could easily understand them. The point is very simple. We are eternal servants of Krishna. Krishna is the eternal master, we are his eternal servants. Forgetting him, we suffer in this material world. If we again take up his service, then we become fully happy. It's very easy to understand. You don't have to be a super genius Einstein type to understand this. But then why can't many people, even who are superficially very intelligent, understand this? It's a matter of disposition, attitude. It's not simply a matter of mundane intelligence. According to someone's previous good or not good activities, one is born with a high or low level of intelligence. Occasionally there may be someone born with the intelligence of Einstein. Remarkably intelligent. Remarkably. Is there any word for that apart from rumba? Particularly visheshamana, something.
Yeah, visheshamana buddhiyude navarathana.
But even he was so intelligent, but in other sense he wasn't very intelligent at all.
ஒரு விதத்துல அவர் வந்து மிகப்பெரிய புத்திசாலியாக இருந்தால் கூட வேறு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு புத்திசாலி கிடையாது.
Because he didn't ask the right questions. He didn't investigate the right subject. A really intelligent person thinks, why are we suffering in this world? What is the solution? So such a person is very rare. Although within the spiritual culture of India, it's relatively common compared to other places in the world. Because these teachings are propagated therein. But still, most people, even if they hear this, they don't really get it. If we give a whole class on how miserable this material world is, People sit and listen, sounds, okay, probably true, they'll think. But that they require to radically alter the whole attitude and direction of their life so as to get free from this suffering, it never occurs to them. That they have to radically change their life so to live in such a way to get free from this suffering, that thought never occurs to them. Maybe they think, well, when I'm older, I'll do something about it. But for most people, even if they hear about how miserable this material world is, and even if they theoretically agree to that or understand it, it just seems too much for them to try to live their life in such a way that they can be free from suffering. So very few people are interested in siddhi or being serious about getting free from suffering in this material world. And still less are interested in surrendering to Krishna. What's the word for surrender? Sharana. It's almost, it sounds surrender, sharana. It sounds almost the same. Chaitanya Mahaprabhu has made it particularly easy for us fallen souls in the present age. But of course, Chaitanya Mahaprabhu taught on the basis of Gita and Bhagavatam. He taught, as do the Gita and the Bhagavatam, that not only that we should chant Hare Krishna, but we should understand this material world is simply miserable. Because as long as we're thinking this material world is a nice place, then even though we may be chanting Hare Krishna, we won't make very quick progress. Srila Prabhupada has very kindly given us all his books, among which the most prominent and well known is this Bhagavad Gita as it is.
Srila Prabhupada Namakaha Mihamika Bhagavad Gita
So please study it carefully. Take advantage of his teachings and take the opportunity to become a very rare Mahatma. By going beyond materialism, materialistic religion, materially tinged Krishna consciousness, and become a pure devotee of Krishna, a lover of Krishna. Simply to understand this world is miserable is a good start in spiritual life. But ultimately we want that our hearts will melt in love of Krishna.
ஆனால் இறுதியில் நம்மளுடைய இதயம் கிருஷ்ணர் மீது உள்ள அன்பால காதலால உருக வேண்டும்.
யுகாயதம் நிமேஷேன சக்ஷுஷா ப்ராவிஷாயதம் சூன்யாயதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரஹே நமே. சைத்தன்ய மகாபிரபு taught this perfection of love for Krishna.
ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் மீது உள்ள அந்த அன்பிற்கான பக்குவ நிலையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
Feeling separation from Krishna, we feel a moment to be like 12 years or more.
கிருஷ்ணரை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நொடியை கூட 12 வருடங்களாக இல்லை அதற்கு மேலாக கருதுவது.
The whole world feels absent, useless, empty without Krishna.
மொத்த உலகமும் கிருஷ்ணர் இல்லாமல் சூன்யமாக கருதுவது.
This is the great opportunity Chaitanya Mahaprabhu has given us.
இது மிக மிக சிறந்த வாய்ப்பு நமக்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கொடுத்திருக்கிறார்.
Through Srila Prabhupada,
Srila Prabhupada-in moolamaga,
and his society ISKCON is propagating these teachings.
அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய இயக்கம் ISKCON இந்த தத்துவங்களை வந்து பிரச்சாரம் செய்து வருகிறது.
How to become a pure lover of Krishna.
கிருஷ்ணருடைய ஒரு சிறந்த காதலராக மாறுவது எப்படி என்பது.
No material desire.
எந்தவித ஒரு பௌதிக ஆசையும் இன்றி.
Is far, far above the platform of even the great gyanis and yogis and what to speak of materialistic people.
ஞானிகள் மற்றும் யோகிகளை காட்டிலும் இத்தகைய நிலை கிருஷ்ணர் மீது அன்பு செலுத்தக்கூடிய அந்த நிலை மிக மிக உயர்ந்தது. அப்படின்ற பட்சத்தில் பௌதிகவாதிகளை ஒப்பிட்டு வச்சு இது ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கின்றது.
ஹரே கிருஷ்ணா, எனி க்வெஸ்சன் அபவுட் திஸ் பிளேஸ்?
இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
குரு மகாராஜ், what is the devotional service in Sattva Guna and devotional service on transcendental platform? What is the conditioning? Apparently, externally looks the same.
In Sattva Guna, that's described. There's a ten. That's yeah. Say the question, Tamil.
கேள்வி என்ன அப்படின்னா, வெளிப்படையாக பார்க்கிறச்ச சத்துவகுணத்தில் செய்யப்படக்கூடிய பக்தி தொண்டும் ரஜோகுணத்தில் செய்யப்படக்கூடிய பக்தி தொண்டும் வருமா? சத்துவ நிலையில் செய்யப்படக்கூடிய பக்தி தொண்டும் ஆன்மீக நிலையில், அதாவது சுத்த சத்துவ நிலையில் செய்யப்படக்கூடிய பக்தி தொண்டும் ஒரே மாதிரி தெரிகின்றது. அது எவ்வாறு அதற்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன?
Yeah. Performing devotional service in Sattva Guna, there's some tendency toward personal liberation.
Sattva Guna til seyapadakudiya bhaktiyila dan mukti adanum abindra virupam vandu irukkindrathu.
Whereas in pure devotional service, one is simply attracted by the name, form, qualities and pastimes of Krishna.
ஆனா துய பக்தி தொண்டானது வெறும் கிருஷ்ணருடைய குணம், ரூபம், லீலை, நாமம் இதனால வந்து கவர்ச்சியால வரக்கூடியது.
In Sattva Guna, there's still some personal interest.
சத்துவகுணத்தில் செய்யப்படக்கூடிய பக்தியில கொஞ்சம் சுயநலம் இருக்கின்றது இன்னும் கூட.
It's not exactly on the platform of love for Krishna.
இது வந்து இன்னும் கிருஷ்ணர் மீது உள்ள அந்த அன்பு அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து வரவில்லை.
Anything else?
Where are the kelvi?
Okay, so we'll finish there. Thank you very much for coming. Hare Krishna.
Roman Andrik, Hare Krishna.